الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. وقال الله تعالى أيضا: مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة مئة حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. وقال صلى الله عليه وسلم: دعوا مرضاكم بالصدقة، أو كما قال عليه الصلاة والسلام: முழு உலகத்தையும் அதற்கு அப்பால் அனைத்து வஸ்துக்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்ள நாயன் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கண்ணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் சாந்தி நபி முஹம்மதே முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தார்கள், அன்னவர்களின் தோழர்களாகிய சஹாபாக்கள், தாபிரிங்கள், தபா தாபிரிங்கள், இறுதி நாள் வரை வரக்கூடிய நல்லவர்கள், வல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் இல்லமா மஸ்ஜிதிலே ஜும்ஆ கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலநாயன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை அனைத்து நன்மைகளையும் அஞ்சி பயந்து தக்வா கொண்டு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலநாயன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனித குலமாக எம்மை அழகான சிறந்த கண்ணியமான முறையிலே அல்லாஹ் படைத்திருக்கிறான், அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறான். அல்லாஹ் மனிதர்களாக எம்மை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். குர்ஆன் சொல்லும் பொழுது: வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வரஸக்நாஹும் மினத் தய்யிபாத். அல்லாஹ் சொல்றான், நாம் மனித சமூகத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம், கடலையும் தரையிலையும் அவர்களை வாழ வைத்திருக்கிறோம், சிறந்த மனமான சிறந்த பொருட்களை அவர்களுக்கு உணவாக நாம் உட்கொள்ள கொடுத்திருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களாக எம்மை படைத்து எமக்கு பல நூறு தேவைகளை வைத்திருக்கிறான், பல ஆயிரம் தேவைகளை வைத்திருக்கிறான். அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய முறைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒன்று தேவை, இன்னொன்று அந்த தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய முறைகள். ஆனால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று அல்லாஹ் ஏற்படுத்தின முறை, இன்னொன்று இருக்கிறது நமது மனோ இச்சைகளை, நாம் மனோ இச்சைக்கு அடிபணிந்து அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளக்கூடிய அந்த முறைகள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எப்படி தேவைகளை எமக்கு உருவாக்கினானோ அதே போன்று எம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சிறந்த அழகான முறைகளையும் உருவாக்கியிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி நாம் மனித இனத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றானோ அதே வசனத்தில் அடுத்த வசனத்தில் வரதகனாஹும் மின தய்யிபாத், அவர்களுக்கு நாம் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முறைகளை. ரஸக் ரிஸ்க் என்றால் உணவு மாத்திரமல்ல, மனிதனுடைய வாழ்நாளை கொண்டு செல்வதற்கு அவன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய தேவைகள் அனைத்துக்கும் ரிஸ்க் என்று தான் சொல்லுவார்கள் சகோதரர்களே. எனவே சாப்பாடு மாத்திரமல்ல, உணவு, உடை, இடம், இன்னொரு தேவைகள், திருமணம், இது அனைத்தும் அது இந்த இது அனைத்தும் ரிஸ்கிலே உட்பட்டவைகள் தான். எனவே வரதகனாகும் அவர்களுக்கு நாம் நாமே கொடுத்திருக்கிறோம். ரசகனா நாம் ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டோம். சகோதரர்களே, மனிதர்களாகிய நாம் பிறப்பதற்கு உலகத்திலே வருவதற்கு 70,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் எம்முடைய தேவைகளை முடிவு செய்து விட்டான். தேவைகளையும் முடிவு செய்தவன் அல்லாஹ். அந்த தேவைகளை எவ்வாறு நீர் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற முறையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். ருஃபியாத்தில் அக்கலாம் எழுதின பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, எழுதப்பட்ட ஏடுகள் காய்ந்து போய்விட்டன. சகோதரர்களே, எனவே எம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய முறைகளையும் அதற்குரிய வருமானங்கள் எப்படி வரும், எங்கிருந்து வரும், எந்த முறையிலே வரும், இது அனைத்தும் முடிவு செய்யப்பட்டு விட்டது. எம்முடைய ஈமானில் உள்ள குறைபாடுகளும் எம்முடைய அவசர புத்திகளும் தான் எமக்கு ஹலாலான நல்ல முறையில் வரக்கூடிய அந்த தேவைகளை நாம் முறைக்கேதாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அசாதாரண நிலைக்கு மனிதர் நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். சகோதரிகளே, எழுதப்பட்டது அல்லாஹ் தந்துதான் ஆவான். யாருக்கும் எதுவும் எதையும் அல்லாஹ் குறை செய்ய மாட்டான். சொல்கிறது உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களுக்கும் அனைத்து படைப்பினங்களுக்கும் அது பாம்பு தேள்கள் போன்ற விஷ ஜந்துக்களாக இருக்கலாம், காட்டிலே வாழக்கூடியவர்களாக இருக்கலாம், அது கடலிலே வாழக்கூடிய மீனங்களாக இருக்கலாம், ஆகாயத்திலே பறக்கும் பறவை இனங்களாக இருக்கலாம். சகோதரிகளே, அனைத்துக்கும் அல்லாஹ் அவருடைய தேவைகளை அவன் பொறுப்படுத்தி விட்டான். தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் அல்லாஹ் பொறுப்படுத்தி விட்டான். ஒரு ஆண் பேசுகிறது, எனவே அவருடைய தேவைகள் அல்லாஹ் பொறுப்பில் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் பொறுப்படுத்த உண்டு, அல்லாஹ் ஒரு காலமும் குறைக்க மாட்டான். ஹதீஸுல் குதுசியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அடியானே இன் ரக்கர்த்தனி ரக்கர்த்துக், நீ என்னை ஞாபகம் செய்தால் நானும் உன்னை ஞாபகம் செய்வான். நானும் உன்னை ஞாபகம் செய்வேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். சகோதரி, தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒன்று சொன்னால் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இரக்கமுள்ள அல்லாஹ் என்னை பார்த்து சொல்லுகிறான், அடியானே நீ செய்ய வேண்டிய சில கடமைகள் பொறுப்புகள் உலகத்தில் இருக்கின்றன, ஆனால் நானும் உனக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை நான் எனக்கு கடமையாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் இந்த நோக்கத்திலே உன்னை உலகத்துக்கு அனுப்பினேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது அது உன்னுடைய கடமை. உன்னுடைய வாழ்நாளை சீராக அழகாக ஆக்கிக் கொள்வது, நான் சொல்றபடி வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வது, உன்னுடைய பார்வை, உன்னுடைய கேள்வி, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயற்பாடுகள், உன்னுடைய வருமானம், உன்னுடைய செலவீனம், உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, உன்னுடைய பொது வாழ்க்கை, உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய தொழில், உன்னுடைய விவசாயம், எதுவெல்லாம் உலகத்தில் இருக்கிறதோ அவைகளை எவ்வாறு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் என்னுடைய ஒரு ஆள் மூலமாக ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொன்மொழிகள் மூலமாக நாம் எப்படி சொல்லியிருக்கிறோமோ அடியான எவ்வாறு நீ ஆக்கிக் கொள்வது அது உன்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. என்னுடைய பொறுப்பு என்ன, அவைகளை நீ செய்வதற்கு உலகத்திலே என்னென்ன ரிஸ்க் தேவைகள், உன்னுடைய என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளை நான் பொறுப்பெடுத்து விட்டேன், அவைகளை தருவதற்கு நான் எனக்கு கடமையாக்கிக் கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நீ உன்னுடைய விடயத்திலே சரியான முறையிலே நீ நடந்தாய் என்று சொன்னால், நான் சொன்னபடியுடைய வாழ்க்கையை நீ ஆக்கிக் கொண்டாய் என்று சொன்னால் நான் உன்னுடைய ரிஸ்கில குறை செய்ய மாட்டேன். அதே நேரத்தில் அல்லாஹ் இரக்கமுள்ள அல்லாஹ் சொல்றான், விடயத்தில் நீ மாற்றம் செஞ்சாலும் நான் உனக்கு கடமையாக்கின விடயத்தில் நீ எனக்கு மாற்றம் செஞ்சாலும் கூட என்னுடைய நான் எனக்கு கடமையாக்கிக் கொண்ட ஒன்ற ரிஸ்குடைய விடயத்தில் நான் ஒரு காலமும் மாற்றம் செய்ய மாட்டேன். சகோதரர்களே, அது முஸ்லீமாக இருக்கலாம், அது காபிராக இருக்கலாம், அது யூதனாக இருக்கலாம், அது கிறிஸ்தவனாக இருக்கலாம், அது வேறொரு மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், இல்லை அவன் நாஸ்திகனாகவே இருக்கலாம், மதம் இல்லை, மார்க்கம் இல்லை, இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவனாகவே இருக்கலாம், அவனுக்கும் உலகத்திலே எழுதினதை நான் கொடுத்துத்தான் ஆக்குவேன். சகோதரர்களே, இரக்கமுள்ள அல்லாஹ் அல்லாஹ் சொல்றானே, நீங்கள் என்னுடைய முஸ்லீம்கள், என்னை நம்பின மக்கள், என்னை நம்பின மக்கள் இஸ்லாத்தை விட்டு ஈமானை விட்டு அவர்கள் தூரம் விலகி சென்று விடுவார்கள் என்று இல்லை என்றால், அப்படி என்று இல்லை என்றால் நான் என்ன செய்திருப்பேன், காபிர்களுடைய வீடுகள் முகடுகளையும் வீட்டுக்கு ஏறும் படிகளையும் வீட்டு வாசல்களையும் நான் தங்கமாகவும் வெள்ளிகளாகவும் மாற்றி கொடுத்திருப்பேன். சகோதரர்களே, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வஜன்னத்துல் காஃபிர், துன்யா முஃமினுடைய சிறைச்சாலை காஃபிருடைய சுவர்க்கம். சகோதரர்களே, முஃமினுடைய சிறைச்சாலை காஃபிருடைய சுவர்க்கம். எனவே அந்த சுவர்க்கத்திலே அவன் தந்த வீடுகளிலே வசிப்பதற்கு நான் ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பேன். வெள்ளி வீடுகளை, அவருடைய வீடுகளை, வீடுகளின் முகடுகளையும் ஏறும் படிகளையும் நான், அவர்களுடைய வீடுகளின் முகடுகளையும் படிகளையும் நான் தங்கமாகவும் வெள்ளிகளாகவும் மாற்றிக் கொடுத்திருப்பேன். ஆனால் இஸ்லாத்திலே இருக்கும் மக்கள் அவர்கள் காஃபிர்களை கண்டு காஃபிருடைய செல்வ செழிப்பையும் வசதி வாய்ப்பையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கண்டு அவர்கள் இஸ்லாத்தை விட்டு சென்று விடுவார்களோ என்று இல்லை என்றிருந்தால் நான் அவ்வாறு ஆக்கி கொடுத்திருப்பேன். சகோதரிகளே, அவர்களின் சொர்க்கம் என்றாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எழுதினதை எமக்கும் தரத்தான் செய்வான். ஆனால் எம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பல வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை நாம் ஹலாலான முறையிலே ஆக்கிக் கொள்வது முதல் கட்டம். எம்முடைய தேவைகளை, எம்முடைய வருமானங்களை ஆகுவான முறையிலே, அலாலான முறையில் ஆக்கிக் கொள்வது அது எம்முடைய பொறுப்பாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சகோதரிகளே, கொஞ்சம் அவசர புத்தி, கொஞ்சம் தீவிரம், கொஞ்சம் 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 அவசரமாக, கொஞ்சம் அவசரமாக நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த குறுகிய சிந்தனை தான் எமக்கு ஹலாலாக வரவேண்டியது ஹராமாக வந்திருக்கிறது. ஹராமாக வரக்கூடிய சந்தர்ப்ப சூழல்களை அந்த அவசர புத்தி தான் எமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. எம்முடைய அறிவின் குறைபாடும் அங்கே சொல்லலாம், அது ஹலால் ஹராமா என்று அந்த அறிவின் குறைபாடும் அங்கே சொல்லலாம். அதே நேரத்தில் அறிவு இருக்கிறது, பேணுதலின் குறைபாடு என்றும் சொல்லலாம், பேணுதலின் குறைபாடு என்றும் சொல்லலாம். ஹராம் ஹலால் ஹராம் தான், என்ன செய்ய இந்த கட்டத்தில் என்று சொல்லி பேணுதலின் குறைபாடும் அங்கே அங்கே அதனுடைய வெளிப்பாட்டை காட்டலாம். சகோதரி, இன்னும் ஒன்று ஆக முக்கியமான ஒன்று, ஈமானுடைய குறைபாடும் சொல்லலாம். சகோதரி, ஈமான் இருந்தால் யாருமே பாவத்தின் பக்கம் சென்று விட மாட்டார்கள். சகோதரர்கள், எனவே அந்த கட்டத்திலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றால், எம்முடைய வருமானம், மனிதர்களுடைய வருமானம் பல வழிகளிலே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், பல வழிகளிலே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனவே அது வியாபாரமாக இருக்கலாம், அது விவசாயமாக இருக்கலாம், அது தொழிலாளராக இருக்கலாம், அது கூலி வேலையாக இருக்கலாம், அது என்ன வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலே மனிதர்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வருமானத்தை போதுமா போலவா என்று முடிவு செய்வது அது மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமையிலே தான் இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் எம்மில் சிலர்களுக்கு செலவை விட வருமானம் கூடுதலாக இருக்கிறது, எம்மில் சிலர்களுக்கு செலவை விட வருமானம் கூடுதலாக இருக்கிறது. எனவே அவர்கள் எவ்வளவு சம்பாதிப்பார்கள், எவ்வளவு செலவழிப்பார்கள். ஆனால் ஹராத்தை விட்டும் நாம் தவிர்த்து கொள்வது செலவீனத்திலும் முக்கியமான ஒரு விடயம். அதே நேரத்தில் இன்னொரு சமூகம், வருமானம் இருக்கிறது, போதுமான அளவு செலவீனமும் இருக்கிறது. வருமானம் செலவீனத்துக்கு தேவையான போதுமான வருமானம் இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு உதாரணத்துக்கு சொல்லு போனால் ஒரு 50,000 ரூபாய் செலவீனம் இருக்கிறது என்றால், அல்லாஹ் அவருடைய வருமானத்தை 50,000 ரூபாயோடு மட்டுப்படுத்தி அழகாக கணக்காக கொடுத்திருக்கிறான். சகோதரே, அவ்வாறும் சிலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எம்மை பொறுத்தவரையில் சில கிராமங்களிலே தான் வருமானத்தை விட செலவீனம் கூடினவர்கள் குறைந்தவர்களாக காணப்படும் சில கிராமங்கள் இருக்கிறது. முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே, எமது நாட்டை பொறுத்தவரையிலே வருமானத்தை விட செலவீனம் அதிகமானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வருமானம் 20,000 ரூபாய் என்று சொன்னால் செலவீனம் 30,000 ரூபாய்க்கு வந்திருக்கிற சகோதரி, இப்படியும் சிலர்கள் அதிகமானவர்கள் எம்மிலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே என்ன செய்வோம்? எம்முடைய செலவீனத்துக்கு எம்முடைய செலவீனத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்வது? உதாரணத்துக்கு ஒரு தேவை வருகிறது, ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை வருகிறது சகோதரி. அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அவருடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்கு ஆகுமான முறையிலே அவருடைய வருமானத்தை கூட்டிக் கொள்ள முயற்சி செய்கிறான். ஆனால் அது கூடுதில்லை, அந்த வருமானம் அவனுக்கு எட்டதில்லை, அது கை கூடுதில்லை. எனவே அவன் என்ன செய்கிறான் சொன்னால், அவன் பலர்களிலே ஹலாலான முறையிலே அந்த செலவீனத்தை ஆக்கிக் கொள்வதற்கு, உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு நோய் வருகிறது, இந்த நோய்க்கு வைத்தியம் செய்வதற்கு 50,000 ரூபாய் தேவைப்படுகிறது. எனவே இவர் என்ன செய்கிறார் சொன்னால், இவர் 50,000 ரூபாவை தெரிந்த செல்வந்தர்களிடமிருந்து, தான தர்மம் செய்யக்கூடியவர்களிடமிருந்து முடியுமான அளவு அதை வசூலிப்பார், அதை சேர்ப்பார். முடியுமான அளவு அவருடைய மானம் மரியாதையையும் கவனித்துக் கொண்டு அவர் முடியுமான அளவு சேர்க்க முயற்சி செய்வார். ஏதோ வகையிலே முதல் கட்டம் அது கை கொடுக்கிறது. எப்பயும் வராதவர் இன்று வந்திருக்கிறார், மாஷா அல்லாஹ், எவ்வளவு தேவை சொல்லுங்க, நான் தருகிறேன் என்று சொல்லி பலர்கள் முன்வர இடம்பாடு இருக்கிற சகோதரி, அப்படியும் செய்கிறார்கள். ஆனால் இதே தேவை இவர் நிவர்த்தி செய்ய தேவை முடிந்துவிட்டது, இதே தேவை அல்லது இது போன்ற இன்னொரு தேவை, இன்னொரு 50,000 ரூபாய் இவருக்கு தேவைப்படுகிற ஒரு கட்டத்திலே இப்போது இவர் என்ன செய்கிறார் சகோதரர்களே, இவர்
முந்தி சென்ற இடத்திலே செல்ல இவர் மனசு இடம் கொடுக்காது. என்ன செய்ய போனா அவர் முகத்தை சுழிப்பார், போனால் அவர் மாறி பேசுவார். முந்தி தந்த ஒரு பக்கம் இருக்க மாறி பேசுவார். ஒரு முறை வந்தீங்க, என்ன பலமுறை ஆக்கிட்டீங்களா, எங்களை வியாபாரம் ஆக்கிட்டீங்களா என்றும் பேசுவார். ஒரு காரணத்தை சொல்ல அடுத்த காரணத்தை கொண்டு போகும் பொழுது என்ன செய்ய, அந்த நேரம் இப்படி சொன்னீங்க, இந்த நேரம் இப்படி சொல்றீங்க என்று பல மாதிரி பேச சந்தர்ப்பம் இடம்பாடு இருக்கிறது என்று மனசு இவருடைய மனசு குறுகுறுக்கும். எனவே உலகத்திய அமைப்பின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இவர் எங்கு செல்கிறார் சகோதரர்களே, இவருடைய முடிவு, இவருடைய முடிவு இப்போது ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய, பலர்கள் கைதர காத்துக் கொண்டிருக்கார்கள். எப்படி எப்படி ஹராமான முறையிலே, அதுதான் வட்டி, வட்டியான முறையிலே அதை அதை எடுத்து அப்படி போகலாம், அந்த பேங்குக்கு போகலாம், அந்த வட்டி தொழில் செய்கிற இடத்திலே போகலாம் என்றெல்லாம் பல எண்ணங்கள். பலர்கள் ஈமானிலே குறைபாடு உள்ளவர்கள், பணத்தின் பக்கம் துன்யாவுடைய ஆசை உள்ளவர்கள். அப்படி பலர்களும் எம்முடைய குடும்பத்திலேயும் இருப்பார்கள். சொல்லுவார்கள், என்ன செய்யப்பா, உங்களுடைய பணத்தை உங்களுடைய வீட்டை கொண்டு போய் ஈடு வைங்க, உங்களுடைய நகையை கொண்டு போய் ஈடு வைங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க என்று பல ஐடியாக்களையும் கொடுப்பார் சகோதரர்களே, பல ஐடியாக்களை கொடுப்பார்கள். ஆனால் இவர் முடிவுகளே கடைசியிலே மாற்றிக்கொள்வார். ஏன் காரணம் சகோதரர்களே, இந்த சகோதரருடைய இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு சமூகத்தில் ஒரு ஏற்பாடு இல்லை. இந்த சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு செல்வந்தர்களுக்கு என்னாலும் முன்வர முடியாது. இப்படி ஒரு இக்கட்டான கட்டத்திலே மாற்றிக்கொள்கிறார். ஆனால் மாற்றிக்கொண்டவர்கள் அங்கே செல்லுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை சகோதரர்களே. ஒட்டி கடைக்கு செல்லுங்கள், பேங்குக்கு செல்லுங்கள், ஒட்டிக்காரர்களிடத்தில் செல்லுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. செல்வது மிகவும் மோசமான ஒரு செயற்பாடு. ஆனால் இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமைக்கு எமது சமூகம் மாற்றிக்கொள்கிறது. எனவே இதொரு பக்கம் இருக்க, இதொரு பக்கம் இருக்க, இன்னும் சிலர்கள் தன்னுடைய தேவை எங்கோ இருக்க, தேவைக்கு மேல் மிச்சமானதை எல்லாம் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதோ கண்ணுக்கு காண்பதை எல்லாம் இவர் செய்ய வேண்டும், வீட்டுக்கு அதை வாங்க வேண்டும், வீட்டுக்கு இதை வாங்க வேண்டும், அந்த பிரிட்ஜ் தேவை, அந்த வாஷிங் மெஷின் தேவை, அப்படியெல்லாம் தேவை, இப்படியெல்லாம் தேவை. எனவே எனக்கு நான் கொஞ்சம் நிம்மதியாக ஜாலியாக வீட்டிலே இருக்க வேண்டும் என்று அந்த பெண்களுடைய அந்த நிலைப்பாடு இவர்களை ஒட்டி கடையின் பக்கம், ஒட்டி அந்த அந்த ஹராமான முறையிலே வியாபாரம் செய்வதன் பக்கம், அந்த ஹராமான முறையிலே பொருள்களை கொள்வது செய்வதன் பக்கம் இவரை இட்டுச் செல்கிறது. இது ஒரு புறம். சின்னொரு தலைவலி, சின்னொரு காய்ச்சல், வைத்திய இடத்தில் செல்ல வேண்டும், ஒரு 500 ரூபாய் தேவை, ஒரு 1000 ரூபாய் தேவை. என்ன அடைவருகிறது சகோதரர்களே, உடனடியாக ஒரு மோதிரம் இருக்கிறது, ஒரு செயின் இருக்கிறது, ஒரு மாலை, ஒரு சவடி இருக்கிறது, ஒரு காலப்பு இருக்கிறது. எனவே யாரிடத்திலும் நாம் கேட்க வேண்டிய தேவையில்லை. எனவே நேரடியாக செல்லலாம், நேரடியாக செல்லலாம். அங்கே நேரடியாக சென்று சகோதரர்களே அங்கே வட்டி கடையிலே கொடுத்து விட்டு அதை ஈடு வைத்து விட்டு எடுக்கும் பணத்தை நாம் எமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இப்படி பலவருடைய வியாபாரமாக மாறிவிட்டது. இந்த மாதம் எடுக்கிறது, 10 தேதி கொண்டு போய் வைக்கிறது, கணவன் சல்லி அனுப்புகிறார், மாதம் முடிகிற அதை கொண்டு போய் மீட்டி எடுத்துட்டு வராது, அடுத்த மாதம் 10 தேதியாக போல திரும்ப தேவை வருகிறது. இப்படி சிலருடைய பொருள், சிலருடைய அந்த செயற்பாடுகளும் மாறிவிட்டது. இதனுடைய விபரீதம் என்ன சகோதரர்களே, இதனுடைய விபரீதம் என்ன, இப்படி பல வட்டி சிலர்கள் வியாபாரிகள், வியாபாரிகள் அவர்கள் வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்ற நோக்கிலே, வியாபாரத்தை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே, வியாபாரத்திலே நானும் முன்னேற வேண்டும், எனக்கு இருப்பது ஒரு வாகனம், அவனும் தடை செய்கிறான், அவன் 2 வாகனம் வைத்திருக்கிறான், அவன் பைக் அல்ல கார் வைத்திருக்கிறான், நானும் கொஞ்சம் ஜாலியாக இருக்க வேண்டும், நானும் கொஞ்சம் உயர்ந்த முறையிலே வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இவர் தள்ளப்பட்டு, இவருக்கு ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்வது ஒரு பக்கம் இருக்க, இவருடைய வருமானத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே ஓடி பாஸ் பண்ணப்படுகிறது. கடை அங்கே பெருசாகிறது, வியாபார ஸ்தலம் அங்கே பெருசாகிறது. இதற்கு காரணம், இதற்கு முதலங்கே முதலில்லை, எத்தனையோ வட்டி கடைக்காரர்கள் காலடியிலே வருகிறார்கள், இதோ உங்களுடைய வட்டியை கூட்டுங்கள், நான் உங்களுக்கு இவ்வளவு தருகிறேன். இரக்கமாக வருவார்கள் சகோதரர்களே, இரக்கமாக வந்து சொல்வார்கள், உங்களுக்கு எத்தனை லட்சம் சொல்லுங்கள் தருகிறேன். இன்றைக்கு இரக்கமாக வந்து சொல்லுவார்கள், நாளைக்கு கூப்பிடுவார்கள், வருகிறீர்களா இல்லையா, வெச்ச கடையை வெச்ச எடுத்த கடையை தருகிறீர்களா இல்லையா, இல்லை என்று சொன்னால் உங்களுடைய கடை எனக்கு சொந்தமாகும், உடைய வீடு எனக்கு சொந்தமாகும், உடைய வாகனம் எனக்கு சொந்தமாகும். இப்படியும் சிலர்கள் சகோதரர்களே கடைசிக்கு கெஞ்சி கெஞ்சி வருகிறவர்கள், அவர்கள் தைரியமாக கூப்பிடுகிறார்கள், நாம் கெஞ்சி கெஞ்சி பேசி எம்முடைய கடையையும் எம்முடைய வீட்டையும் அநியாயமாக கொடுத்துவிட்டு வர வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் மனிதர்களே, மனிதர்கள் இக்கட்டான சூழ்நிலைக்கு மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே இப்படி பலர்கள் வட்டியிலே எப்படியோ மாட்டிக்கொள்கிறார்கள். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாள் கிட்டவாகிட்டா வட்டியுடைய அந்த புகையால் அவர்களை சேரும் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. எனவே இப்படி பலர்கள் பல முறையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சஹாபா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தேவைகள் வரலையா, தேவைகள் நிவர்த்தி செய்யப்படலையா? ஆனா நிவர்த்தி செய்யப்பட்டது. எதன் மூலமாக நிவர்த்தி செய்யப்பட்டது? சவுளை வட்டியுடைய முடிவென்ன? அதை மாத்திரம் சொல்லிவிட்டு அடுத்த சப்ஜெக்டுக்கு போகலாம். சவுளை வட்டியுடைய முடிவென்ன? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, யா அய்யுஹல்லதீன ஏ முஹிமா கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒட்டியை விட்டுவிடுங்கள், ஒட்டியிலே நீங்கள் கைகொள்ளாதீர்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபைலம் தஃஅலு, நீங்க ஒட்டியை விட்டு விடுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டும் நீங்கள் அதை திரும்ப அதுல கையடிக்கிறீங்களா? நீங்க திரும்ப அதுல வட்டி எடுக்கிறீங்களா? ஃஅலு பிஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோட யுத்தம் செய்யவும், அல்லாஹ்வோடையும் நபியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வோடையும் யுத்தம் செய்ய தயாராகுங்கள். சகோதர யுத்தம், அல்லாஹ் யுத்தத்துக்கு தயாராகிறான். ஜினா செய்தவருக்கு அல்லாஹ் அப்படி எச்சரிக்கை கொடுக்கல. அதனால ஜினா பெரும் பாவம் இல்லைன்னு சொல்ல வரல, அது வேறு பாடம். சகோதரே, தொழாவனுக்கு அல்லாஹ் அப்படி சொல்லல, ஆனா ஒட்டி இருக்கிறவனுக்கு அல்லாஹ் சொல்றான், நான் யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறேன். சகோதரே, முஸ்லீம் சமூகத்துக்கு அழிவு அழிவு என்று சொல்கிறோம். முஸ்லீம் சமூகம் வீழ்ச்சியின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. அந்நியர்களால் நசுக்கப்படுகிறார்கள், அந்நியர்களால் நுறுக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன சகோதரே? எம்முடைய வியாபாரம், எம்முடைய வருமானம். நான் ஊரிலே இருக்கும் ஒருவனாக இருந்து நான் வட்டி எடுத்தா சகோதரே, என்னோட அல்லாஹ் யுத்தம் செய்ய வருகிறான், என்னோட அல்லாஹ் யுத்தம் தொடுக்க ஆரம்பிக்கிறான். எனவே என்னோட தொடுக்கக்கூடிய அந்த யுத்தம் என்னுடைய ஊருக்கும் என்னுடைய ஊரையும் குட்டிச்சோராக, என்னுடைய ஊரையும் பெரும் ஒரு அழிவுக்கு உள்ளாக்குறது. அது காரணம் என்ன? ஊரில் இருக்கும் ஒருவர் வட்டியிலே கை வைத்ததுதான் காரணம் சகோதரே. எனவே இந்த வட்டியாக மோசமான ஒன்று. கயாமத்துடைய ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயத்திலே ஒரு மேலாஜி சமயத்திலே ஒருவரை பார்த்தார்கள். நரகத்தில் ஒருவர் இருக்கிறார், அவருடைய வயிறு மலை போன்று பருத்திருக்கிறது. வயிற்றினுள்ளே பாம்புகளும் தேள்களும் நடமாடிக்கொண்டிருப்பதை கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமாக இருந்தது. கேட்டார்கள், யா ஜிப்ரீல், மன் ஹும் யா ஜிப்ரீல், இவர்கள் யார் யா ஜிப்ரீல்? நான் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்கள் தான் உலகத்திலே வட்டி சாப்பிட்டவர்கள். சகோதரிகளே, நரகத்தில் அவர்களுடைய வேதனை என்ன? அவர்களை நரகத்திலே போட்டு அவருடைய வயிற்றை மலை போன்று பெரிதாக்கப்பட்டு வயிற்றுள்ளே பாம்புகளையும் தேள்களையும் உள்ளே செலுத்தி அல்லாஹ் அவர்களுக்கு வேதனை செய்ய போகிறான். அல்லாஹ் பாதுகாக்கிறான் சகோதரி. எனவே இந்த வட்டி இருக்கிறது, ஒட்டியை அல்லாஹ் ஹராமாக்கிறான். வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி சதக்காவை அல்லாஹ் சதக்காவை வளர்ப்பதாக சொல்லியிருக்கிறான், ஒட்டியை அழிப்பதாக சொல்லியிருக்கிறான் சகோதரி. ஆனால் உலகத்துடைய இந்த பார்வை, மேலோட்டமான இந்த சிந்தனை, மேலோட்டமான பார்வை, 100 ரூபாய் கொடுத்தா 110 கிடைக்குது, 1000 ரூபாய் கொடுத்தா 1100 ரூபாய் கிடைக்குது. வெளிரங்கத்தில் அப்படித்தான் விளங்கும் சகோதரி. அல்லாஹ் சொல்லிட்டா நான் அழிப்பேன், ஒட்டியை நான் அழிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் சகோதரே. எனவே ஒட்டியை அழிப்பதாக சொன்ன அல்லாஹ் ஒரு காலமும் அதிலிருந்து ஒட்டியைக்கு கை வைத்தவன் அதிலிருந்து ஈடேற்றம் அடைய அல்லாஹ் ஏற்பாடு செய்ய மாட்டான். அதை அழித்து காட்டும் வரைக்கும், அதை அழித்து காட்டும் வரைக்கும், உதாரணத்துக்கு ஒரு கடையை வைக்கிறார், ஒரு கடை ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி இருக்கிற 4 கடையை வைக்கிறார் சகோதரே. வருமானம் இப்பொழுது கூடின மாதிரி விளங்குது, ஆனால் காலப்போக்கில் வட்டிக்கும் கட்டணம், அது குட்டியும் போடுகிறது. இப்போ என்ன நடக்கிறது? இரண்டாவது அந்த கடனை கொடுக்க இரண்டாவது கடையை வைக்கிறார், 3 கடை வைத்து 4 கடை வைத்து கடைசியில ரோட்டில் இறங்குற நிலைமைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிற சகோதரர், இஸ்லாமிய சமூகம். எனக்கு தெரிந்த ஒருவர் சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா? எவ்வளவு, உதாரணத்துக்கு உங்களுக்கு விளங்கும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் என்று அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா? அவர் பெரும் தான தர்மம் செய்யக்கூடியவர் தான், ஆனால் வட்டியிலே கை வைத்தார். அவருக்கு தெரியாமல் அவருடைய மேனேஜர்மார் சேர்ந்து அவரை வட்டியிலே மாட்டிவிட்டார்கள். இப்போது என்ன நடைபெற்ற சகோதரே? என்ன நடைபெற்றது? இன்னும் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு வட்டி எடுத்திருப்பார்? சாதாரணமாக உங்களுக்கு சொல்லலாம், உள்ளத்திலே வரலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே எவ்வளவு வட்டி எடுத்திருப்பார் என்ற எண்ணம் வருகிறதோ அதைவிட கூடுதலான கணக்கு, 300 கோடி வட்டி எடுத்தார் சுபஹானல்லாஹ். 300 கோடி வட்டி எடுத்தார். 300 கோடி எடுத்த வட்டி சுபஹானல்லாஹ். எனக்கு இன்னும் தெரியும், முடியும் என்றால் போய் கழித்து காட்டலாம் சகோதரர்களே. 300 கோடி வட்டி எடுத்தவர் அந்த வட்டி குட்டி ஒட்டி 900 கோடி கொடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்து விட்டார் சுபஹானல்லாஹ். இப்ப என்ன நடைபெற்றது? அப்படி 300 கோடி வட்டி எடுத்தார்னா அவருடைய சொத்து சுகம் எத்தனை இருக்கும்? கண்டியில 4 கடை, பதிலில் 6 கடை, எத்தனையோ சிலர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் சகோதரர்களே. பெரும் இம்போர்ட் பிசினஸ் செஞ்சவர் கொழும்பு இருக்கிறாரே, அவருடைய 2001 ஆண்டு அவருடைய வீட்டுடைய பொருளில் இருந்து அவருடைய வீட்டுடைய வீட்டு காணியுடைய விலை மட்டும் 85 கோடி. இந்த கல்ல 2000 சொன்ன ஒரு வீட்டுடைய விலை, ஒரு வீட்டுடைய விலை 85 கோடி. இன்று அவருடைய நிலைமை என்ன? வட்டி எடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ மதரசாக்கள் தான தர்மங்கள் ஒட்டி எடுப்பதற்கு முன்னால செய்ய பயிற்சி அல்லோ அவரை பாதுகாத்தான். அனைத்து வட்டியிலிருந்தும் கலந்து விட்டார், அனைத்து வட்டியிலிருந்தும் கலந்து விட்டார். ஆனால் முடிவு என்ன? இருக்கும் சொத்தெல்லாம் இழந்து விட்டார். 900 கோடி அனைத்தையும் இழந்து விட்டு இப்பொழுது அவர் ஒரு வீட்டில ஃபிளட் மாதிரி ஒரு வீட்டில வசிக்கிறார். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லிட்டா அழிப்பேன் என்று சொல்லிட்டா அழிச்சு காட்டுவான். சகோதரர், அழிச்சு காட்டுவான், சந்தேகம் இல்லை. தான தர்மம் வளர்க்கும் என்று சொல்லிட்டா வளர்க்கும். சகோதரே வளர்க்கும், எங்களுக்கு இழங்காது. 1000 ரூபாய் சேப்புல இருக்கும், 100 ரூபாய் செலவழிஞ்சா அந்த 100 ரூபாயில என்ன முடிவு சகோதரர்களே? 900 ரூபாய் மிச்சம் இருக்கும் என்றுதான் என்னுடைய உள்ளம் சொல்லும். இதுல சகோதரர்களே, அல்லாஹ் ஹசானா இருக்குது எங்களுக்கு. நினைவாத புறத்தில் நாங்க கொடுத்தது 1:10, 1:100, 1:1000 எங்களுக்கு தேவையான கட்டத்தில் எல்லாம் அது வந்து சேரும். அல்லாஹ் தந்து கொண்டிருப்பான். ஆனா எங்களுக்கு இந்த மூளைக்கு விளங்காது, இந்த கண்ணுக்கு விளங்காது சகோதரர்களே. அல்லாஹ் வளர்ப்பான் தர்மத்தை. எனவே இந்த வட்டியிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது ஆக முக்கியமான. இந்த வட்டியிலிருந்து பாதுகாப்பதற்கு தான் சுபஹானல்லாஹ் பைத்துல் மால் என்ற ஒரு நிதியத்தை அந்த சஹாபாக்களுடைய காலத்தில், நபியுடைய காலத்தில், ஈமான் வளர்ந்த காலம் தானே, அல்லாஹ் உதவியை நேரடியாக அடைந்து கொள்ளக்கூடிய காலம் அல்லவா? என்றாலும் அந்த காலத்திலையும் இந்த பைத்துல் மால் ஆரம்பிக்கப்பட்டு நடந்தேறிக் கொண்டிருந்த சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில், நபியுடைய காலத்தில் பைத்துல் மால் வந்து போய்கொண்டிருந்தது. ஆனால் பணம் சேமிக்கிற அளவுக்கு இல்லை. மக்கள் ஏழைகளாக இருந்தார்கள், செல்வத்தில் மிகவும் குறைந்தவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில், சகோதரர்களே, அவருடைய காலத்தில் எப்படி பைத்துல் மால் நிறைய வந்து சேர்ந்தது? இஸ்லாமிய ஆட்சிகள் மக்களுக்கு மத்தியில் பல ஊர்கள் வெற்றி கொள்ளப்பட்டது. எனவே பைத்துல் மால் அங்கே பணம் சேமிப்பாக ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இந்த பைத்துல் மால் பணம் சகோதரர்களே, அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் மால் பொறுப்புதாரியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்டார்கள். சகோதரே, அதற்கு பின்னால உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் சுபஹானல்லாஹ், கோடிக்கணக்கான திர்ஹங்கள், கோடிக்கணக்கான தீனார்கள், சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள், சொத்தை பார்த்து அழுகிறார்கள். பைத்துல் மால் நிரம்பி வழிகின்றது, பைத்துல் மால் நிரம்பி வழிகின்றது. எடுப்பதற்கு மக்கள் இல்லை, அந்த அளவுக்கு கொடுப்பவர்கள் நிறைந்து விட்டார்கள், எடுப்பதற்கு மக்கள் இல்லை, அழுவார்கள். அல்லாஹ் உலகத்திலே தந்துடுவானோ தெரியா, நாங்க செஞ்ச பட்ட கஷ்டங்களுக்காக வேண்டி அந்த அளவுக்கு பைத்துல் மால் சுபஹானல்லாஹ், ரோம் பாரசீகம் சுபஹானல்லாஹ், அந்த இர்கல் மன்னனுடைய அது போன்ற பெரும் ரோம் பாரசீகத்துடைய அந்த வல்லரசுகளுடைய அனைத்து சொத்துக்களும் இந்த பைத்துல் மாலுக்கு வந்து குமிந்தன. சகோதரர்களே, எனவே இந்த பைத்துல் மால் இருக்கிறது அல்லவா சகோதரர்களே, இந்த பைத்துல் மால் ஆக முக்கியமான உண்டு. ஒவ்வொரு ஊரிலும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்க வேண்டும். அந்த பைத்துல் மால் மூலமாக என்ன செய்யலாம்? பல வேலைகள் இஸ்லாம் அவைகளை காட்டிக் கொடுக்கிறது, இஸ்லாம் அவைகளை அழகாக சொல்கிறது. அந்த பைத்துல் மால்கள் மூலமாக என்ன செய்யலாம் சகோதரர்களே? அந்த பைத்துல் மால் மூலமாக சுபஹானல்லாஹ் ஆக முக்கியமான ஒன்றுதான். ஒட்டியிலிருந்து பாதுகாக்கலாம் எமது ஊரை ஒட்டியிலிருந்து பாதுகாக்கலாம் சகோதரே. சின்ன சின்ன கடன்களுக்காக வேண்டி, சின்ன சின்ன தேவைகளுக்காக வேண்டி, கொஞ்சம் தலைவலி, கொஞ்சம் தடுமல், புள்ளக்கி காய்ச்சல், இதுக்காக வேண்டி ஒட்டிக்கு போற அந்த சமூகத்தை, ஒட்டி கடைக்கு போற அந்த சமூகத்தை அப்படியே திருப்பி எடுக்கலாம் சகோதரே, அப்படியே திருப்பி எடுக்கலாம். ஒட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஆதாரம் என்ன? ஒட்டி கடை மாவனிலே கூடிக் கொண்டிருக்கிறதா, குறைந்து கொண்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஏன் காரணம்? ஒட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறது சகோதரே. ஒட்டி எடுத்த சொத்து அழியும் உண்டா? பத்தி மட்டுமல்ல, தாண்டு மட்டுமல்ல அழிகிறது. அல்லாஹ் எங்களுக்கே தெரியாம செலவீனத்தை கூட்டுவான், நோய்களை கூட்டுவான், அர்த்தமில்லாத நோய்கள், முடிவில்லாத நோய்கள், வைத்தியமில்லாத நோய்கள் நடைபெறுகிறதா இல்லையா சகோதரே? எம்முடைய எத்தனை 1000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வைத்தியசாலைக்கு செல்கின்றது, ஒரு மாதத்துக்கு எத்தனை 1000 ரூபாய் டிஸ்பென்சரிக்கும் பார்மசிக்கும் செல்கின்ற சகோதரே? ஏன் காரணம்? சமூக வருமானம் ஹராமாகிவிட்டது, ஒட்டியாகிவிட்டது, அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்து விட்டான். எனவே ஏழைகள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள், வருமானம் கூடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் ஏழைகளும் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே இதிலிருந்து நாம் பைத்துல் மாலை கட்டாயம் உருவாக்க வேண்டும். அந்த நபியுடைய காலத்தில் இருந்த அந்த பைத்துல் மால் திட்டம் அல்ஹம்துலில்லாஹ் சில ஊர்களிலே அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதுல முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யலாம் சகோதரர்களே? ஒட்டியிலிருந்து எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்கலாம். சின்ன மட்டத்தில் அல்ல, அப்படி அப்படி நினைக்க வானம், அப்படி நினைக்க வானம். இந்த கேளடைந்த தனாகமையில இருக்கிற இந்த பணத்தை வச்சு நாங்க எப்படி ஒரு வியாபாரிக்கு 1 கோடி ரூபா, 50 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா அவருக்கு ஓடி கேட்டா, அவருக்கு ஓடி எடுக்கிறவருக்கு எப்படி அவருடைய தாகத்தை தீர்க்கலாம், அவருடைய வியாபாரத்துக்கு ஏற்பாடு செய்யலாம், அப்படி நினைக்க வானம். முடியும் ரப்புக்கு அல்லாஹ்வுக்கு. இன்றைக்கு சிறு துள்ளி நாளைக்கு பெருவெள்ளம், இன்றைக்கு சிறு துள்ளி நாளைக்கு பெருவெள்ளம். சகோதரர்களே, எங்களோட ஊர்ல நாங்க ஆரம்பிச்சோம், 2005 ஆரம்பிச்சோம். அல்ஹம்துலில்லா, ஆரம்பிச்ச அன்று தினம், ஆரம்பிச்ச அன்று சின்ன ஒரு பயானண்ட வச்சு செல்வந்தர்களை கூப்பிட்டு ஆரம்பிச்சோம். நாங்க நினைச்சோம் 2-3 லட்சம் கிடைக்கும் ஆரம்ப கட்டத்தில் என்று சொல்லி, சுபஹானல்லாஹ், ஆரம்ப கட்டத்தில் கிடைச்சது வெறுமனே 15,000 ரூபாய், வெறுமனே 15,000 ரூபாய் ஆரம்ப கட்டத்தில் கிடைச்சது. ஆனாலும் நாங்க விடல முயற்சிய ஏதோ வருமானத்துக்குரிய ஏற்பாட்டை செஞ்சு கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லா, இன்றைக்கு 15 லட்சம் ரூபாய் அங்கே ஊருடைய ஏழைகள் எளியவர்களுடைய அந்த கண்ணீரை துடைப்பதற்கு, ஏழைகள் எளியவர்களுடைய கஷ்டங்களை தீர்க்குவதற்கு அது காரணமாக இருக்கிற சகோதரே. 5,000 ரூபாய், 10,000 ரூபாய் ஒட்டி கடைக்கு போகிறவர்கள் சுபஹானல்லாஹ் 90% குறைந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. ஆனா இங்கு ஏன் செய்ய முடியாது சகோதரே? தாராளமாக செய்யலாம், தாராளமாக செய்யலாம். சிறுதுள்ளி பெருவெல்லாம். எங்கட ஊரை அல்லாஹ் அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும், எங்கட ஊரை அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றா, எங்கட ஊர்ல சகோதரே ஹராமான உணவு, ஹராமான உணவு கூடுவிட்டா அமல் இபாதத்தில் சோம்பரம் உண்டாகும், பள்ளி ஜொலிக்காது, பள்ளி நிறையாது, பள்ளியில மக்கள் தொலை வர மாட்டாங்க. ஏன்? உடம்புல ஹராமான ரத்தம் ஓடுகிறது, அதிலிருந்து பரிசுத்தமாக கூடிய ஆக முக்கியமான ஒரு செயற்பாடு தான் இந்த பைத்துல் மால் நிதியம். சகோதரர்களே, இந்த பைத்துல் மால் நிதியம் அதுல முதல் கட்டம் செய்ய வேண்டியது ஒட்டி இல்லா கடன் கொடுக்கலாம் தாராளமாக. சகோதரர்களே, இரண்டாவது நோயாளிகளுக்கு உதவி செய்யலாம். எத்தனையோ நோயாளிகள் எங்கட ஊரிலிருந்தும் செல்வார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரும் பெரும் நோய்களை விட்டும் எங்கட ஊர் மக்களை பாதுகாக்கணும் சகோதரர்களே. அப்படித்தான் வந்தாலும் இந்த பைத்துல் மால் இருந்து தாராளமாக உதவி செய்யலாம் சகோதரர்களே. அதுபோல திருமண வைபவங்களுக்கு உதவி செய்யலாம், ஏழை எளிய மக்களை, ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைக்கலாம் சகோதரர்களே. அதே போல வியாபாரத்துடைய வருமானத்துக்கு ஏற்பாடு செய்யலாம், வியாபாரத்துடைய முதலீட்டுக்கு ஏற்பாடு செய்யலாம். அதுபோன்று சகோதரர்களே, இன்னும் எத்தனையோ விடயங்கள், அனாதைகள், அனாதைகள், அனாதைகளை கவனிக்கலாம் சகோதரர்களே. இது ஊர் ஊர் செல்வந்தர்களுடைய பொறுப்பு, ஊரில் இருக்கும் செல்வந்தர்களுடைய பொறுப்பு. எனவே அனாதைகளை கவனிக்கலாம், விதவைகளை கவனிக்கலாம். எத்தனையோ அனாதைகள், எத்தனையோ அனாதைகள் சகோதரர்களே பாடசாலைக்கு போக முடியாமல், கல்வியை முன்னெடுக்க முடியாமல், எத்தனையோ விடயங்களில் முன்னெடுக்க முடியாமல் பின்தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. அதற்கு எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஒன்றை சொல்கிறது, எங்கெல்லாம் நீங்கள் செலவழியுங்கள் என்று சொல்கிறதோ, நீங்கள் செலவழியுங்கள் சொல்கிறதோ அடுத்த வசனத்தை எடுத்து பாருங்கள், நாங்கள் தந்ததிலிருந்து கொடுங்க. ஏன் சொத்து சகோதரர், ஏண்டே அல்ல, நான் லட்சாதிபதியாக இருக்கிறேன், நான் கோடீஸ்வரனாக இருக்கிறேன் சகோதரர், ஏண்டே அல்ல, 9 கோடி செலவழிச்சு கட்டின வீடு என்ன நடந்த சகோதரர்களே, அடுத்தண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவரும் அந்த அந்த அஸ்னா பள்ளியில சாப்பாடு வாங்குறதாக அவரும் மாறினார். சுபஹானல்லாஹ், என்ன நடந்த சகோதரே? சொத்து சகம் ஏண்டையா உங்களையா? யார் கொண்டது, கொண்டது எப்படி வந்தது? ரப்பு அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் சொல்றான், நாங்க தந்ததிலிருந்து செலவழியுங்கள். எனவே எங்கள்கிட்ட இருக்கிற 1 ரூபாயாக இருக்கலாம், 1,000 ரூபாயாக இருக்கலாம், 1 கோடி ரூபாயாக இருக்கலாம், அது அல்லாஹ் எமக்கு தந்தது சகோதரர்களே. எனவே நாங்க என்ன செய்ய வேண்டும்? இதற்காக வேண்டி, இந்த பைத்துல் மாலை வளர்ப்பதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில ஒன்றுதான் அந்த சதகா, தான தர்மம். இது எல்லாரும் செய்யலாம் சகோதரர்களே, எல்லாரும் செய்யலாம். செல்வந்தர்கள் மட்டும்தான் செய்யலாம் அல்ல, லட்சக்கணக்கு கொடுக்கணும் தேவையில்லை. எனக்கிட்ட இருக்கிற 1,000 ரூபாய் கொடுப்போமே, இருக்கிற 10 ரூபாயில் 1 ரூபாய் கொடுப்போமே சகோதரர்களே. எத்தனை பேர்கள் சுபஹானல்லாஹ், எத்தனை பேர்கள் ஏந்த 1 ரூபாயால, ஏந்த 10 ரூபாயால கவலைகள் துறைந்து, கண்ணீர் துறைந்து சுபஹானல்லாஹ் சந்தோஷமான அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு மாறுவார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, ஏன் 1 ரூபாய்க்கு காரணமாக இருக்குமா இல்லையா? ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு சொல்வோம், இவர் 1 லட்சம் ரூபாய் போட்டாரு, அவர் 50,000 ரூபாய் போட்டாரு, இவர் 1,000 ரூபாய் போட்டாரு, 1,51,000 ரூபாய் சேர்ந்து விட்டது. இன்னும் இவர் என்ன செஞ்சாரு? இவர் நான் 100 ரூபாய் போட்டேன், எனக்கிட்ட இருக்கிற 100 ரூபாயத்தான் போட்டேன். தேவையுள்ள ஒருத்தர் வந்தார், அவருக்கு இதிலிருந்து மொத்தத்திலிருந்து கொடுக்கப்பட்டது சகோதரர்களே, மொத்தத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. 1 லட்சம் ரூபாய் போட்டவருக்கும், 50,000 ரூபாய் போட்டவருக்கும், 100 ரூபாய் போட்டவருக்கும் இவருடைய பங்கிலிருந்தும் 1 ரூபாய் அவருக்கு போயிருக்கும். சகோதரர்களே யோசித்து பாருங்கள், ஏன் இந்த பங்கிலிருந்து 1 ரூபாய் அவருக்கு போயிருக்குமா இல்லையா? வேண்ட பங்கிலிருந்து 10% போயிருக்குமா இல்லையா? அவர் சொல்ற அல்ஹம்துலில்லாஹ்ல எங்களுக்கு பங்கு கிடைக்குமா இல்லையா யோசித்து பாருங்க சகோதரர்களே. எனவே நாங்க முடியுமான அளவு எங்கட வருமானத்தை எங்கட ஊருடைய அந்த செல்வ செழிப்பை நாம் கூட்ட வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்யலாம்? இன்றைக்கு எங்களை இருக்கிற கொஞ்சத்தை கொடுக்கலாம், ஆனா நாளைக்கு சகோதரே அது பெரும் ஒரு நிறுவனமாக மாறியிருக்கும். பைத்துல் மால் பெரும் ஒரு நிறுவனமாக மாறியிருக்கும். இது ஒவ்வொரு ஊரிலும் நடக்க வேண்டும். எங்கட வில்பலையில நடக்குது, மாஷா அல்லாஹ் வில்பலையில நடக்குது. எந்த அளவுக்கு கண்டா வருமானத்துக்கு முதலீட்டு கூட சில கட்டங்களில் நாம் கொடுக்க வேண்டிய நிலைமைகள் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல அனர்த்தங்களுக்கு இதிலிருந்து செலவழிக்க வேண்டும். எத்தனையோ அனர்த்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கட ஊரில் என்ன அனர்த்தம் வரும் என்று யாருக்கு என்ன சொல்ல முடியும் சகோதரர்களே? வந்ததுக்கு பின்னால்தானா, வெள்ளம் வந்ததுக்கு பின்னால்தானா நாங்கள் யோசிக்கிறது? சகோதரே முன்னேற்பாடு செய்ய வேண்டும். அனர்த்தங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இதிலிருந்து கொடுக்கலாம் சகோதரர். இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஊரில் வரலாம். அந்த ஊரில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பஜார்ல வைத்து கேட்க வேண்டிய தேவையில்ல, அந்த போக வேண்டிய தேவையில்ல. சகோதரே எங்கள் ஊரில் இருக்குது, எனவே அல்ஹம்துலில்லாஹ் எமக்கு செலவழிக்கலாம், எமக்கு ஏற்பாடு செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். எனவே அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு வருமானங்கள் பல முறைகள் இருக்கிறது. ஒன்று, செல்வந்தர்கள் முன் வந்து இந்த பைத்துல் மால்ல என்னுடைய சதக்காவுடையும் சேர்த்துக் கொள்ளுங்க, என்னுடைய தான தர்மத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்க என்ற ஒரு பக்கம் கொடுக்கலாம். இன்னொரு வருமானம் தான், என்னிடத்துல பணம் இருக்கிறது, அந்த பணத்தால எனக்கு வருமானம் ஒன்று தேவையில்ல, அந்த பணத்தால எனக்கு வருமானம் ஒன்று தேவையில்ல, எனவே பேங்க்ல கொண்டு போய் போடுற பணத்தை கடனாக என்ன செய்யலாம்? பைத்துல் மால் கொடுக்கலாம், கடனாக பைத்துல் மால் கொடுக்கலாம். அப்படி ஒரு யூனிட் எங்கட பைத்துல் மால்ல இருக்குது சகோதரர்களே. கடனாக கொடுக்கலாம், உங்களுக்கு எனக்கு தேவையான டைம் நீங்க தாங்க சகோதரர்களே. என்ன இருக்கிற 2 லட்சம் சுபஹானல்லாஹ், என்ன இருக்கிற 2 லட்சத்தை நாங்க கொடுத்தா நாங்க பேங்க்ல போட்டு சும்மா வச்சிருக்கிறோம் சகோதரர்களே. பைத்துல் மால் கொடுத்தா இந்த 2 லட்சம் சுபஹானல்லாஹ் ஒரு வருடம் ஆகும் பொழுது எனக்கு தேவை 2017 தான், எந்த மகளிட நிக்காக இருக்கு 2017 தான், அன்றைக்கு எனக்கு தந்தா போதும் என்று கொண்டு வைத்து பைத்துல் மால் கொடுக்கிறோம் சகோதரர்களே. இன்றைக்கு 2014 முடிய போகுது, 2015, 2016, 2017, இந்த 3 வருஷத்துக்கும் இந்த 2 லட்சம் ரூபாய் எத்தனை 100 பேருட கையில சுத்தி யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ஏன் 2 லட்சம் ரூபாய் அவருக்கு 10,000, இவருக்கு 15,000, அவருக்கு 20,000 என்று சொல்லி எத்தனை பேருட கையில சுத்தி கொண்டிருக்கும் சகோதரர்களே. அந்த அனைத்துடைய அனைவருடைய அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த 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 துஆவுக்கும் யா அல்லாஹ் எனக்கு இந்த பணத்தை தந்தவருக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீங்குவதற்கு உதவி செய்வதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக என்ற ஒரு துஆ சகோதரர்களே. சுபஹானல்லாஹ், எங்கட வாழ்க்கை எங்கு போகும் யோசித்து பாருங்க சகோதரர்களே. எங்கட எதிர்காலம் எங்கு போகும்? எங்கட மகளுக்கு வச்சிருந்த அந்த பணம் சகோதரர்களே, அந்த மகளுடைய வாழ்க்கை, பேர குழந்தைகளுடைய வாழ்க்கை எங்கு போகும் சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். எனவே இப்படி ஒரு முறை செய்யலாம். இன்னொரு முறை வெளிநாட்டுக்கு போறோம், அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நாம் அனுப்பக்கூடிய பணத்தை பைத்துல் மாலுக்கு அனுப்புவோம். தேவையான போது நீங்கள் கொடுங்கள், நான் 5 வருஷம் பிந்தி வருவேன். எனவே வந்ததுக்கு பின்னால சேர்த்து வைத்திருந்து வந்ததுக்கு பின்னால் தாங்க, இதுவும் சேரும் சகோதரர்களே. இதுவும் ஒரு முறைதான், அதுவே ஆக முக்கியமான ஒரு முறைதான் இந்த உண்டியலுடைய சிஸ்டம். அல்ஹம்துலில்லாஹ் எங்கட ஊர்லயும் நடக்கிறது, மாஷா அல்லாஹ். இந்த உண்டியல் சிலர்கள் 2 மாசம் 3 மாசம் 4 மாசத்துக்கு பின்னால கொண்டு வந்து தாராங்க சுபஹானல்லாஹ். 4,000 5,000 ரூபா அந்த உண்டியல் சேர்கிறது சுபஹானல்லாஹ். இதில் என்ன செய்யலாம்? இதில் என்ன செய்யலாம்? உண்டியல் எப்படி சேர்க்கலாம் சகோதரர்களே? ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா, தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா. நீங்க கூட நோயாளிகளை சதக்கா செய்வது ஒன்று, நோய்களை சுமத்தி குணப்படுத்திக் கொள்ளுங்கள் சகோதரே. நாங்க எங்களோட வீட்டில் ஒரு நோயாளி, மகனுக்கு பக்தல வலி, பிள்ளைக்கு சுகம் இல்ல, தலைவலி, காய்ச்சல், எங்க போறோம்? எங்க போறோம்? வைத்தியசாலைக்கு போறோம். அங்க வைத்து 500 ரூபாய் கொடுக்கிறோம், 1,000 ரூபாய் கொடுக்கிறோம். ஸ்பெஷலிஸ்ட் போனா 2,000 ரூபாய் கொடுக்கிறோம். போற நேரத்தில் ஒரு 20 ரூபாய், ஒரு 50 ரூபாய், ஒரு 100 ரூபாய் போடுங்க சகோதரே. அல்லாட பாதையில சுபஹானல்லாஹ் இந்த உண்டியல போட்டுட்டு போங்க சகோதரே. எங்க 100 ரூபாய்? இந்த 100 ரூபாய் வேலை செய்யும். அந்த 2,000 ரூபாய் வேலை செய்யாத இடத்துல இந்த 100 ரூபாய் வேலை செய்யும் சகோதரே. நோயை தந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நீங்க கூட நோயை சுகமாக்கணுமா? எனக்கு ஏந்த பேர்ல நீங்க சதக்கா செய்யுங்க, ஏந்த பேர்ல தான தர்மம் செய்யுங்க, உங்களோட நோயை அந்த ஸ்பெஷலிஸ்ட பைத்து ஏலா, நாங்க சுகமாக்கணும் சகோதரே. அல்லாஹ் சுகமாக்குவான். ஒரு பயணம் போறோம், ஒரு பயணம் சீராக வேணும், ஒரு 50 ரூபாய் போட்டுட்டு போறோம். 1,000 ரூபாயில பயணம், 500 ரூபாயில பயணம் சகோதரே, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். இஸ்லாம் என்ன சொல்லுது சகோதரே? எங்கட இஸ்லாம் இன்சூரன்ஸ். அந்த இஸ்லாம் மத்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்தபின் பார்ப்போம், வந்தபின் பார்ப்போம், ஆனா எங்க இன்சூரன்ஸ் வருமும் காப்போம், அதுதான் எங்க இன்சூரன்ஸ். அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? வந்ததுக்கு போறோம் பார்ப்பாங்க, தந்தா தருவாங்க 10 ரூபாய், இல்லாட்டி அதுவும் இல்ல சகோதரே. எங்கட இன்சூரன்ஸ் என்ன? இஸ்லாமிய இன்சூரன்ஸ் என்ன? வாரத்துக்கு முன்னால பாதுகாப்போம், போகணும். போறதுக்கு முன்னால் ஒரு 10 ரூபாய் போட்டுட்டு போங்க, ஒரு 100 ரூபாய் போட்டுட்டு போங்க. 5 உண்டி அல்ல, ஒரு 500 ரூபாய் பெரிய பயணமா, வெளிநாட்டுக்கு போக போறோம், ஒரு 1000 ரூபாய் போட்டுட்டு போங்க. சகோதரே, அல்லாஹ் என்னென்ன இடர்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்தையும் இருக்கிறதோ அனைத்தையும் நீக்கி சுமூகமான லேசான முறையில் எங்களோட பிரயாணத்தை அல்லாஹ்க்கு தருவான். சகோதரே, இது சிறந்த ஒரு முறை. உண்டிய சிஸ்டம் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நிறைய நடக்குது, நிறைய நடக்குது. எனவே இதுக்கு நாங்க தாராளமாக கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்கிறா, சதகத்து ரத்துல் பலா வரத்துல் கவா, சுபஹானல்லாஹ், சதகா இருக்குது, இது பலாய் முசீபத்துகளை நீக்கும். கலா கதிர மாத்தும் சகோதரர்களே, கலா கதிர மாத்தும், சுபஹானல்லாஹ். உலகத்தில் எங்களுக்கு 70,000 வருடத்துக்கு முன்னால எழுதப்பட்ட அந்த கலா கதிர மாத்திரத்துக்கு 2க்கு அல்லாஹ் ஃபவரை கொடுத்திருக்கிறான், வேறெண்டுக்கும் ஃபவர் இல்லை, 2க்கு அல்லாஹ் அந்த ஃபவரை கொடுத்திருக்கிறான். ஒன்று துஆ, இன்னொன்று சதகா. ஒன்று துஆ, இன்னொன்று சதகா. நாங்க செய்யற சதகா நாளைக்கு வார பலாய, நாளைக்கு வார வலாய் முசீபத்தை, நாளைக்கு வார கலா கதிரில் முடிவு செய்யப்பட்ட சகோதரர்களே. ஆனா அதை பல வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் தள்ளி போடுவான். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். யாருக்கு செய்யலும் சகோதரர்களே, யாருக்கு செய்யலும்? அந்த கலா கதிரில் நாங்க விதின்னு சொல்றோமே, இதுல யாருக்கு கையளிக்கலாம் சகோதரர்களே? யோசித்து பாருங்கள். ஆனா இந்த சதக்காவுக்கு செய்யலாம். ஏன் காரணம் சகோதரர்களே? எங்கட சதக்காவால எத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்க, எத்தனை பேர் நிம்மதியா வாழ்றாங்க, எத்தனை பேர் ஹராத்தை விட்டு பாதுகாக்கப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் நல்ல குடும்பங்களாக வளரப்போகுது சகோதரர்களே. எனவே இந்த ஊரே ஒரு சிறந்த ஊராக உலக ஒன்னும் பரக்காத்து சமய வளர், ஒரு ஊர் கிராமவாசிகள் ஒன்று சேர்ந்து தக்குவா கொண்டு ஈமானோட வாழ்றதா இருந்தா வானத்துடைய பூமியுடைய பரக்கத்துடைய வாயல்களை நாம் திறந்து தருவோம் சொல்றானே, அப்படியே ஒரு ஊராக எங்க ஊர் ஆக்கிறதுக்கு முதல் கட்டம் செய்ய வேண்டிய வேலை தெரியுமா? ஹராமான வருமானத்தை நாம் இல்லாமலாக்க வேண்டும், ஹராமான வருமானத்தை இல்லாமலாக்க வேண்டும், ஹராமான செலவீனத்தை இல்லாமாக்க வேண்டும், மக்களை பரிசுத்தமாக்க வேண்டும். அது செய்யற வேலை இந்த பைத்துல் மால் தான் செய்யலாம். அதனால அந்த சஹாபாக்கள் எப்படி முன்னேறினார்கள், அதுக்கு காரணம் ஒன்று, ஹராத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டாங்க. ஆனா வட்டிக்கு போகவானம், பேங்குக்கு போகவானம் என்று சொன்னா அதுக்கு மாற்று வழி ஒன்று இருக்கத்தானே வேணும். அல்ஹம்துலில்லாஹ் மாற்று வழி வந்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் மாற்று வழி வந்திருக்கிறது. எனவே நாங்க முதலாவது கடன் எடுக்கிற நிலைமையை விட்டுட்டு நாங்க அதை வளர்க்க முயற்சி செய்யணும். அது முக்கியமான ஒரு விஷயம். வந்திருக்கிற 1 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்க 1.5 லட்சம் ரூபாய் வந்திருக்கிற கடிதம், 15 வேண்ட கடிதம் எத்தனை பேரும் கொடுக்க சகோதரர்களே? எனவே எங்கட ஊட வருமானத்தை நாங்க பைத்துல் மால நாங்க வளர்க்கணும், கூட்டணும். அதுக்கு முக்கியமான ஒன்றுதான் எங்கட சதகாக்கள், தான தர்மங்கள். எனக்கு எவ்வளவு ஏழும் சகோதரர்களே? 5 ரூபாய் ஏழுமா? அதுவும் பெரிய விஷயம். 1000 ரூபாய் ஏழுமா? அதுவும் பெரிய விஷயம். எனவே ஆனா முக்கியமான ஒன்று சகோதரே, சும்மா நாங்க சதகா கொடுக்கறத விட கடனாளிக்கு உதவி செய்யறது இருக்குதே, இதுதான் இஸ்லாத்தில் ஆக முக்கியமானது. இது மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்றேன். அது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜி போனாங்க. மிஅராஜில அங்க சொர்க்கத்துடைய ஒரு வாசல் எழுதப்பட்டிருந்துச்சு, சொர்க்கத்துடைய ஒரு வாசல் எழுதப்பட்டிருந்துச்சு, அஸ்ஸதகா அஸ்ஸதகா பி அஸ்ரி அதுஆஃப் அஸ்ஸதகா ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் ஹதீஸ், இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. சதகா 10 மடங்காக அதிகரிக்கப்படும் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வசனம், கடன் இருக்குதே, கடன் 18 மடங்காக அதிகரித்து கொடுக்கப்படும். கடன் 18 மடங்காக அதிகரித்து கொடுக்கப்படும் சகோதரே. இப்ப என்ன அடைஞ்சி அப்துல்லா கேட்டாங்க, யார சூழல்லா அப்படின்னா, சதக்காவை விட கடனுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம். ஏன் காரணம், சதக்கா நீங்க கொடுப்பீங்க அவருக்கு தேவைக்கும் தேவை இல்லாமல் இருக்கும். சதக்கா கொடுப்பீங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுப்பீங்க அவருக்கு, அந்த 5000 ரூபாய் அந்த கட்டத்தில் தேவைக்கும் அல்லது தேவை இல்லாமல் இருக்கும், இருந்த தேவை முடிஞ்சிருக்கும், இப்ப நீங்க கொடுப்பீங்க. ஆனா கடன் வாங்குறவரை இக்கட்டான கட்டத்தில் இல்லாம வாங்க மாட்டார், சும்மா வர மாட்டாங்க சகோதரே. யாரும் பைத்துல் மாலுக்கு கடிதம் வந்தாலும் சும்மா வராது சகோதரர்களே. கடன் என்ன செய்ய, இக்கட்டான கட்டம், நோய், பிரச்சனை, நிம்மதி இல்ல, அதை செய்யணும், அந்த கடன்ல மாட்டிக்கொண்டிருக்கிறேன், இந்த கட்டத்தை கொடுக்கிறது இருக்குதே சகோதரர்களே. இதுதான் 1:10 அல்ல 1:18 மடங்கு நன்மை, சுபஹானல்லாஹ். எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எங்கட ஊர்ல இப்படியான ஏழை எளியவர்களை ஒழிப்பதற்கு முக்கியமான ஒன்றுதான் இந்த வட்டியிலிருந்து ஊரை பாதுகாக்கிறதுக்கு ஓடியிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் எங்கட பிளான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 15,000 ரூபாயில ஆரம்பிச்சது எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 5 கோடி ரூபாய் இன்ஷா அல்லாஹ் இருந்தா எங்களை முழு திப்பிட்டி பஜாரையும் பாதுகாக்கலாம். அதே போல சகோதரர்களை வட்டியிலிருந்து ஓடியிலிருந்து பாதுகாக்கலாம். இப்படி நீயத்தை வைங்க, பெரிசா நீயத்தை வைங்க, சிறிசா அல்ல, பெரிசா நீயத்தை வைங்க. முழு வியாபாரிகளையும் வட்டியிலிருந்து ஓடியிலிருந்து ஹராத்திலிருந்து பாதுகாக்கலாம் என்று நீயத்தை வைங்க, அல்லாஹ் உதவி செய்வான், சந்தேகம் இல்லை சகோதரர்களே. எனவே இதுக்கு முக்கியம், இதுக்கு முக்கியம் முதல், எங்கட முதல், முதல் முதல கொடுக்கணும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய வேறு யாருக்காக வேண்டியும் அல்ல, அல்லாஹ்வுக்காக முதல கொடுக்கணும். அல்லாஹ் அதுல நன்மை தருவான், கடன் கடனாகவும் கொடுக்கலாம், எப்படியும் கொடுக்கலாம், கொடுத்து வளர்க்கலாம், வளர்ந்ததுக்கு போல திருப்பி எடுக்கலாம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் வட்டி என்ற ஹராத்திலிருந்து பாதுகாத்து நல்ல முறையில ஆகுமான வருமானத்தை எடுத்து ஆகுமான முறையிலே ஹலாலான முறையிலே சம்பாதித்து வாழ்வதற்குரிய வசதி வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.